بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبكر يا صهودر هلي தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற ஒரு வகுப்பில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இது துல்கஅதா மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புனிதமான மாதங்கள் நான்கு என்று குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதங்களை விளக்கும் போது அவைகள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், அதே போன்று ரஜப், இவைகள் புனிதமான மாதங்களாகும். இந்த புனிதமான மாதங்கள் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதியாக திகழ்கின்ற ஹஜ்ஜுடைய கடமை அதற்குரிய காலங்களாக இந்த மாதங்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதாவது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்ஜுடைய முந்தைய நாட்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உள்ளன என்று குறிப்பிடுகின்றான். அவைகள்தான் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை வாழ்நாளில் ஒரு முறை கடமையாக்கி வைத்திருக்கிறான். இவர்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறுகின்றார்களோ, அவர்கள் உடலாலும் பொருளாலும் சக்தி பெறும் போது அதை அவர்கள் நிறைவேற்றுவது அவர்கள் மீது கட்டாயமாகின்றது. அந்த உன்னதமான வணக்கத்துக்காக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை வெகுமதியாக வாக்களித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கமாகும். எனவே அல்லாஹ்விடத்தில் எது மிக உயர்ந்ததோ, எது மிக சிறப்பானதோ அந்த சுவர்க்கம்தான் இந்த உன்னதமான வணக்கத்துக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பெண்களுக்குரிய ஜிஹாதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை குறிப்பிட்டார்கள். பெண்களுக்குரிய ஜிஹாதாக ஹஜ்ஜை குறிப்பிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை அல்லாஹுடைய ரசூலிடமிருந்து கேட்ட நாள் முதல் அவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை விடவே இல்லை என்பதை பார்க்கிறோம். நறுமை சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட ஒரு உன்னதமான, ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக இது திகழ்கிறது. இந்த வணக்கத்தில் பலர் அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அலட்சியம் வருகிறது என்று சொன்னால், சிலர்கள் அதற்குரிய வசதி படைத்திருந்தும்
அதை நிறைவேற்றாமல் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்குரிய வசதி அவர்களிடம் வந்துவிடுமாக இருந்தால் அது அவர்கள் மீது கடமையாகிவிட்டது என்று பொருள். அது அவர்கள் மீது கடமையானதன் பிறகும் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள். ஏனென்று சொன்னால் ஒருவரிடம் செல்வம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் அவர் அதை தள்ளி போடுகிறார் என்று சொன்னால், அப்படி தள்ளி போடும்போது நறுமை சகோதரர்களே அவர் ஒரு குற்றவாளியாக மாறுகின்றார். அந்த நிலை தொடர்ந்து இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் பொருளாதாரம் செல்வ செழிப்பாக இருந்தாலும் ஒரே நிலையில் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த நிலை மாறும். அவருக்கு ஏழ்மை வறுமை ஏற்படும். இந்த நேரத்தில் வசதி படைத்த சந்தர்ப்பத்தில் அதை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் ஒரு குற்றவாளியாக மாறுகின்றார். எனவே நறுமை சகோதரர்களே, எனவே இதை நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய வசதி நம்மிடம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் அவசரம் காட்ட வேண்டும். அதை நாம் பிற்போடக்கூடாது. இன்னும் சிலருடைய ஒரு சிந்தனை என்னவென்றால், உதாரணமாக நாம் இந்த நாட்டுக்கு உழைப்பதற்காக வந்திருக்கிறோம். சவுதியில் இருக்கக்கூடிய நாம் உழைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். எனவே ஹஜ்ஜை இங்கிருந்து நிறைவேற்ற முடியாது. ஒருவர் தனது நாட்டிலிருந்து தான் இதை நிறைவேற்றுவதற்கு வர வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அதுவும் ஒரு தவறான கருத்தாகும். ஏனென்று சொன்னால் குர்ஆன் எப்படி சொல்கிறது? வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது மனிதர்கள் மீது கடமை. இவர்கள் அந்த வீட்டை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறுவார்களோ அவர்களுக்கு கடமை. எனவே ஒருவர் தனது சொந்த ஊரில் இருந்தா ஹஜ்ஜுக்கு வர வேண்டும், சொந்த ஊரிலிருந்து வந்தாதான் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும், அப்படி எதுவும் கிடையாது. அப்படி எந்த ஒரு விதியும் கிடையாது. அவர் எங்கும் இருக்கலாம், அவர் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கலாம், ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய அந்த வசதிகளை பெற்று விடுகிறாரா, அவர் மீது அது கடமையாகி விடுகின்றது. இன்னும் சிலரை நீங்க பார்க்கலாம், அவங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கும் என்று சொன்னா, என்னிடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய வசதி இல்லை, என்னிடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய வசதி கிடையாது. ஆனா உண்மையில அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கணக்கு போட்டு பார்த்தா அவருக்கு பல ஹஜ்ஜுகள் செய்யலாம், அப்படி அவரிடம் வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனா ஷைத்தான் எப்படி ஒரு சிந்தனையை போட்டிருப்பான்டா, உங்களிடத்தில் எந்த வசதியும் கிடையாது. உதாரணமாக நீங்க எடுத்து பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய வசதிகள், அடிப்படை தேவைகள், அவனுக்கு ஒரு வீடு வேண்டும், அதே போல அவனுக்கு ஒரு வாகனம் வேண்டும், இப்படி அவனுடைய வாழ்க்கைக்குரிய செலவுகள், இதெல்லாம் போக ஆடம்பரமாக எவ்வளவு பொருட்களை வாங்கி சேகரித்து வைத்திருப்பான். ஆடம்பரமாக அவசியம் என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு பல ஹஜ்ஜுகளை நிறைவேற்ற முடியும். எனவே நறுமை சகோதரர்களே, பலருடைய சிந்தனை எப்படி இருக்குதுண்டா, என் மீது ஹஜ்ஜு கடமை கிடையாது. ஆனால் அவருடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கும் போது அவருக்கு என்னது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய அந்த தகுதியை அவர் அடைந்திருப்பார். இப்படியான நிலையிலே ஒருவர் மரணிப்பார் என்றால் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியேன். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான் ஹஜ். அதுவும் வாழ்நாளில் ஒரு முறை தான் கடமையாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருடமா இல்ல, வாழ்நாளில் ஒரு முறை. வாழ்நாளில் ஒரு முறையாவது இதை அவர் வசதி படைத்து நிறைவேற்றவில்லை என்றால் அவர் ஒரு குற்றவாளியாகின்றார். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு வந்து இதுல மேல் மிச்சமான ஒரு விதி இதுல வருது. உதாரணமா ஆண்களை பொறுத்தவரையில ஆண்களுக்கு உடலாலும் பொருளாலும் அவர்கள் தகுதி பெற்று விட்டால் அவர்களுக்கு என்னது, ஹஜ்ஜு கடமை. அவருக்கு உடல் ரீதியா ஆரோக்கியம் இருக்குது, பொருளாதார வசதி இருக்குதுன்னா அவர் மீது என்னது, ஹஜ்ஜு கடமையாகி விடுகின்றது. பெண்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு இந்த இரண்டு மாத்திரம் போதாது, மாறாக அவர்களுக்கு மஹரம் என்ற அந்த ஆண் துணையும் இருக்க வேண்டும். மஹரம் என்ற ஆண் துணையும் இருக்க வேண்டும். அதுவும் இருந்தால்தான் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகின்றது. உதாரணமாக ஒரு பெண்ணிடம் பொருளாதாரம் இருக்கிறது, உடல் ரீதியான அந்த சக்தி அதற்குரிய வசதிகள் உள்ளன, ஆனாலும் மஹரம் இல்லை என்றால் அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் லா துஸாஃபிரில் மர்அது இல்லா மஅதி மஹரம், மஹரம் இன்றி ஒரு பெண் பயணிக்க கூடாது, மஹரம் இன்றி பயணிக்க கூடாது. அதே போன்று நீங்கள் இந்த செய்தியை சொல்லும் போது ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், எனது மனைவி ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு விரும்புகிறார், ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கின்றார், நான் வந்து சில யுத்தங்களுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், சில யுத்தங்களில் கலந்து கொள்வதற்கு நான் என்னை எனக்கு அது பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நான் என்ன செய்வது, போருக்கு செல்வதா அல்லது மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல்வதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஜிஹாத் எவ்வளவு உயர்ந்த ஒரு சிறந்த வணக்கம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீர் மனைவியோடு ஹஜ்ஜுக்காக நீர் செல்வீராக, உமது மனைவியோடு நீர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு செல்வீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். அப்ப அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் நீ என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னால், ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜுக்கு கடமையாவதற்குரிய எல்லா வசதிகளை பெற்று மகரம் இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. அல்லாவிடத்தில் அந்த பெண் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள், அல்லாவிடத்தில் அவள் கேள்வி கணக்கு உட்படுத்தப்பட மாட்டாள். அதே நேரத்தில் மகரமும் அந்த பெண்ணுக்கு அமைந்து விடும் என்றால் ஹஜ்ஜு கடமையாகி விடுகின்றது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, மகரம் என்பது பெண்ணுக்கு ஒரு கூடுதலான நிபந்தனை. இது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு மட்டுமல்ல, பொதுவாக பிரயாணம் என்று வந்தாலே ஒரு பெண் வந்து என்ன செய்ய வேண்டும், மகரமோடு தான் பயணம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் போதிக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாங்கள் இன்னொரு செய்தியையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதியை அழைத்து சொன்னார்கள், அந்த நபித்தோழரை பார்த்து, அதாவது அல் ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த நகரை நீர் பார்த்திருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் இல்லை என்று சொல்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ வந்து நீண்ட காலம் உயிர் வாழ்வீர் என்று சொன்னால், ஓ ஒட்டகத்தில் ஒரு பெண் வந்து தனியாக ஹிராவிலிருந்து பயணித்து காபா வரை தன்னந்தனியாக வந்து தவாஃபை செய்வாள், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அந்த பெண் அஞ்ச மாட்டாள் என்ற புகாரியுடைய ஒரு செய்தி இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மகரமின்றி ஒரு பெண் பயணம் செய்யலாம் என்பதற்காக இந்த செய்தி என்ன செய்வார்கள், கொண்டு வருவார்கள். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதை சொல்றாங்க. பெண்ணருமை சகோதரர்களை, இதை பொறுத்த வரையில இதுல ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. என்ன முன்னறிவிப்பு, ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படும், இதை நீங்க நீண்ட காலம் உயிர் வாழ்வீர்கள் என்றால் இந்த நிலையை பார்ப்பீங்க. அப்படியான ஒரு சூழல் உருவாகி ஒரு பெண் வந்து தனியாக அவ்வளவு தூரத்திலிருந்து பயணித்து காபாவை வந்து தவாம் செய்துவிட்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகும். இது ஒரு முன்னறிவிப்பு. இதுல இருந்து சட்டம் எடுக்க முடியுமா சொன்னா, வேற ஹதீஸ்கள் இல்லையென்றா இதுல இருந்து சட்டம் எடுக்கலாம். வேற ஹதீஸ்கள் தெளிவாக சொல்லுது, என்ன சொல்லுது, அதாவது ஜிஹாதுக்கு புறப்பட்ட ஒருத்தரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஜிஹாதுக்கு போக கூடாது, நீங்க உங்களோட மனைவியோட நீங்க ஹஜ்ஜுக்கு தான் போக வேண்டும் என்று சொல்றாங்கடா. அப்ப நாங்க என்ன விளங்க வேண்டும், இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு தான் செய்யறாங்க, ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படும். ஆனா அந்த நிலை வந்து அந்த நபித்தோழர் அதி இப்னு ஹாத்திம் அவங்களே சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால் நான் அப்படியான ஒரு சூழலை பார்த்தேன், அந்த அளவு ஒரு பாதுகாப்பான நிலை உருவாகியது, ஒரு பெண் தன்னந்தனியாக வந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை உருவானது. இன்று அந்த நிலை இருக்குதா? இப்ப நினைச்சு பாருங்க, சூழலாக ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், அது நிறைவேறியது, நடந்து விட்டது. இன்று சூழல் என்ன, இன்று பிள்ளை ஒரு பெண் பிள்ளை வீட்டிலிருந்து வெளியே போவது திரும்ப வீட்டுக்கு பாதுகாப்பா வருமா என்று கூட என்னது உத்தரவாதம் கிடையாத ஒரு சூழல்ல வாழ்றோம். மிச்சம் தூரம் கிடையாது, பக்கத்தில் ஒரு இடத்துக்கு அவங்க போறாங்க, திரும்பி வருவார்களா, படிப்பதற்கு செல்கிறார்கள் திரும்ப வருவார்களா என்ற அச்சத்தோடு வாழக்கூடிய சூழல்ல என்ன செய்யக்கூடாது, இந்த ஹதீஸை கொண்டு வந்து பொருத்தக்கூடாது. அப்ப நாங்க இந்த ஹதீஸ் வந்து எதை சொல்லுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க, அதை தான் நாங்க புரிய வேணும். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, சிலர் என்ன செய்யறாங்க, வியாபார நோக்கத்துல ஹஜ்ஜில் வந்து என்னது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபார நோக்கங்களுக்காக என்ன செல்வார்கள், நீங்க தனியாக செல்வது கிடையாது, நீங்க குழுவோட தான் போறீங்க, பல பெண்கள் போறாங்க, அதனால உங்களுக்கு என்னது எந்த பிரச்சனையும் கிடையாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நறுமை சகோதரர்களை, ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஒன்றை சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தடையை போடுறாங்கடா, அதுக்கு நாங்கள் வேறு வியாக்கியானங்கள் கொடுக்க கூடாது. இப்போ ரசூலுல்லாஹி அவருடைய காலத்தை பொறுத்தவரையில் அப்பையும் பெண்கள் கூட்டமாக தான் ஹஜ்ஜிக்கு போனாங்க, தனியாக போனாங்க, கூட்டமாக தான் போறாங்க. ஒரு நபித்தோழர் கேட்கிறாரா இல்லையா, அதுல கூட அவர் அந்த அவருடைய மனைவி தனியாவா போறாங்க போயிருப்பாங்க, இல்ல கூட்டத்தோட தான் போவாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்கள் மனைவியோட ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான வியாக்கியானங்களை கற்பித்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை மீறக்கூடாது. இதை நாம் மிக தெளிவாக புரிய வேண்டும். என இந்த ஒரு அலட்சியமான போக்கு என்று இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நாங்கள் இன்னொரு விஷயத்தை விளங்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த மஹரம் என்ற சட்டம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பெண் வந்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வருவதற்கு மாத்திரம் உரிய ஒரு சட்டம் எப்படி நினைக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மாத்திரம் வருவதற்குரிய சட்டம். அப்படி இல்லை. உதாரணமாக பாருங்களேன், என்ன செய்யறாங்க, சிலர் வந்து இங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலர் விசிட்லையோ அல்லது வேறு முறையிலோ அங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட ஊர்ல இருந்து அவங்களோட குடும்பம் மனைவி அல்லது தாய் இவங்கெல்லாம் வரவழைக்கிறாங்க. இப்படி வரும்போது அதுவும் பிரயாணம், வந்த பிரயாணத்துக்கு மஹரம் தேவை, அதை பத்தி அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. இங்க வந்த பிறகு உம்ராவுக்கு போறதுக்கு என்ன செய்வாங்க, ஃபத்வா கேட்பாங்க, உம்ரா வந்து மஹரம் இல்லாம போகலாமா. இது உம்ராவுக்கு மட்டும் உரியதல்ல, பொதுவாக பிரயாணத்துக்குரிய சட்டம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு மாத்திரம் உரியதல்ல. இதில் இன்னொரு விஷயத்தை விளங்க வேண்டும். அதாவது அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் மஹரமின்றி ஹஜ்ஜை நிறைவேற்றினால் ஹஜ்ஜு கூடுமா? ஒரு பெண் செய்யறா மஹரமின்றி ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாள், உம்ராவை நிறைவேற்றுகிறாள், அந்த உம்ரா ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த உம்ரா ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுக்குரிய அந்த ஃபர்துகள், அந்த அர்கான்கள், ஷுரூத்துகள் எல்லாம் நிறைவேறிவிட்டால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இங்க என்ன தவறு நடந்திருக்கிறது என்றால், அந்த பெண் ஒரு கட்டளையே மீறி இருக்கிறாள். என்ன, பிரயாணத்தை வந்து மஹரமின்றி செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த கட்டளை அந்த பெண் மீறி இருக்கிறாள். அந்த பாவம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது, அந்த பாவம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய ஹஜ், உம்ரா இவைகள் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிஞர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இது தொடர்பாக உள்ள சட்டங்கள் இந்த ஹஜ் உம்ரா ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். இப்ப வந்து ஹஜ்ஜை வந்து என்ன செய்யறாங்க, இதை வந்து பயண அறிவிப்பாக செய்யலாமா? இப்ப ஹஜ் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய விளம்பரமாக கொண்டிருக்கு, அந்த பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹஜ் என்பது என்னது, ஒரு விளம்பரமாக கொண்டிருக்கிறது. இந்த விளம்பரம் என்பது இஹ்லாஸில் பாதிப்பை உருவாக்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. எவ்வளவுதான் அவர் சிரமப்பட்டாலும் பல லட்சங்களை செலவழித்தாலும் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன், இஹ்லாஸில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அந்த இஹ்லாஸில் எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போறதா போவதற்கு என்ன செய்யறது, இப்ப பயண அறிவிப்பு செய்வது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று பாத்தீங்கன்னு சொன்னா, பயண அறிவிப்பு என்ன செய்யலாம், செய்யலாம். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவங்களுடைய இறுதி ஹஜ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ஆண்டுகள் மதீனாவிலே தங்கியிருந்தார்கள். 10வது வருடம் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். 10வது வருடம் ஹஜ்ஜை ரசூலுல்லாஹி அறிவிப்பு செய்தார்கள். என்ன செஞ்சாங்க, அறிவிப்பு செய்தார்கள். அறிவிப்பு செய்து இந்த வருடம் நான் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகின்றேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். அப்போது மக்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு கூடினார்கள் ஹஜ்ஜுக்காக. இப்ப ரசூலுல்லாஹி அறிவிப்பு செய்ததில் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலோடு மக்கள் ஹஜ்ஜுக்காக இணைந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ஹஜ்ஜை செய்கின்றார்களோ அதுபோன்று ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கம் அதில் இருக்குது. ஆனா என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ் எதற்கு சான்றாக இருக்குது, நான் ஹஜ்ஜுக்கு போகின்றேன் என்பதை என்ன செய்ய முடியும், சொல்லலாம் என்பதற்கு இதில் ஆதாரம் இருக்குது. அதே போன்று சில நபித்தோழர்கள் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நபி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று சுமாமா, இப்படியான நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் வந்து உம்ராவுக்கு செல்வதை என்ன செய்யார்கள், சொன்னார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அப்ப இப்படி நாங்க பிறருக்கு சொல்லும் போது, நான் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகின்றேன் அல்லது நான் உம்ராவை நிறைவேற்றப் போகின்றேன் என்று சொல்வதற்கு இது தவறு கிடையாது, சொல்லலாம். ஆனால் இஹ்லாஸில் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யக்கூடாது, இஹ்லாஸில் பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று என்ன சோதனை கேட்டீங்கன்னா, இன்று என்னது, அங்க மீகாத்திலிருந்து ஆரம்பித்து உம்ரா முடியும் வரைக்கும் போட்டோவில் அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும். எதுல, பேஸ்புக்ல. எப்படி பார்த்தீங்கன்னா, தாயிஃபில் ஆரம்பிக்கும், மீகாத்தில் ஆரம்பிச்சு உம்ரா முடியும் வரைக்கும் என்ன செய்யும், போட்டோக்கள் அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அவர் சொல்லுவார், எப்படி இது வந்து எனது, நான் வந்து முகஸ்துதிக்காக செய்யல, இதுல வந்து முகஸ்துதி என்ற நோக்கம் கிடையாது, அப்படி என்று சொல்லி என்ன செய்யலாம், அவர் சொல்லலாம். ஆனாலும் இது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படியா இல்லையா, ஒரு வணக்கம், ஒரு வணக்கத்தை எந்த அளவு இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக செய்ய முடியுமோ அந்த அளவு நாங்கள் அதில் அதைத்தான் பேண வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜின் போது அவங்க நியத்து வைத்து விட்டு என்ன துவாவை சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. நபி அவர்கள் கேட்ட துவா, யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை முகஸ்துதியோடு கூடியதாகவோ அல்லது மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக இந்த ஹஜ்ஜை ஆக்கிவிடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அதை செய்தாலும் அங்கு என்ன ஓதுறாங்க, யா அல்லாஹ், இதை இதன் மூலம் முகஸ்துதியை ரியாவை எனக்குள் ஏற்படுத்தி விடாதே, அதே போன்று மக்கள் புகழ வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடாதே. அப்ப அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப நாங்க முடிந்தவரை என்ன செய்யணும், இவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த போட்டோவை போடுறது, அதுக்கு பிறகு பாக்குறது எத்தனை பேர் லைக் பண்றாங்கன்னு பாக்குறது, அதுல அது அப்படிதான் இப்ப மனோ அப்படிதான் நோய் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, இவ்வளவு பேர் லைக் பண்ணிக்கிறாங்க போதே. அப்ப அல்லாஹ் வந்து லைக் பண்றான இல்லையான பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன எங்க இருக்குது, எத்தனை பேர் லைக் பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா, அதற்கு ஒரு குந்தகம் ஏற்படக்கூடிய விடய மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, நமது செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. எந்த அளவு நாம் இஹ்லாஸை பேண முடியுமோ அந்த அளவு அந்த வணக்கத்தில் பேண வேண்டும். இதுல நாம் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப நீங்க நமது ஊர்கள் எடுத்து பாத்தீங்களா, இது ஒவ்வொரு பகுதியில வந்து வித்தியாசப்படும், ஒவ்வொரு ஊருக்கும் இது வித்தியாசமாக இருக்கலாம். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஹஜ் எப்படி எல்லாம் விளம்பரமாகுது, இந்த ஹஜ் வந்து எப்படி எல்லாம் விளம்பரமாகுது என்று சொன்னா, இப்ப ஹஜ்ஜுக்கு என்ன செய்யறாங்க, புறப்படுகின்றார்கள், ஆயத்தமாகின்றாங்க என்று சொன்னா, அவங்க சுமார் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக என்ன செய்யறாங்க, தெரிந்த ஆட்களை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்றது எப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு கை கொடுத்து நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கிறேன், துவா செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இப்ப நீங்க ஊர்களை வளமையா பார்க்கலாம், எப்படி பார்ப்பாங்க, யாரை கண்டாலும் யாரை சந்திச்சாலும் என்ன சொல்றது, கை கொடுத்து நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கின்றேன், துவா செய்யுங்கள் இப்படி சொல்றது. இன்னும் பாத்தீங்கன்னா, வீடு வீடாக போய் என்ன செய்வாங்க, பயணம் சொல்கிறார்கள். என்னது, வீடு வீடாக போய் கண்டு பயணம் சொல்றது ஒன்று, அடுத்து என்னது, வீடு வீடாக சென்று இப்படி பயணம் சொல்லக்கூடிய ஒரு முறை. இது நறுமையான சகோதரர்களே, இதுல இன்னொரு காரணம் என்ன வைத்திருக்காங்கன்னு சொன்னா, இன்னொன்று சேர்த்துக் கொள்வார்கள். இப்ப நாங்க யாருக்காவது ஒரு அநியாயம் செய்திருக்கலாம், நாங்க யாருக்காவது என்னது ஒரு தவறு இழைத்திருக்கலாம், அதனால அவரை சந்தித்து நாங்க என்ன செய்யறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி என்ன செய்யறேன், ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கின்றேன் என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அப்ப இது வந்து இதை இப்படியான காரணங்கள், இப்படியான காரணங்களை சொல்கிறார்கள். அப்ப நறுமை சகோதரர்களே, இப்ப உதாரணமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப பயணம் சொல்லுவதெல்லாம் தவறு கிடையாது, பயணம் சொல்வதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா இப்படி நாங்க காண்ற காண்டவங்களுக்கு எல்லாம் பயணம் சொல்லுவது என்பது, அது இதுல இஹ்லாஸ்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா, இஹ்லாஸ்ல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோன்ற ஒரு பயம் வருமா இல்லையா. ஒரு மூமினுக்கு இந்த பயம் வர வேண்டும், ஒரு மூமினுக்கு இந்த அச்சம் இருக்க வேண்டும். அப்ப அந்த அச்சம், அந்த அச்ச உணர்வு இதுல பாதிப்பு வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். என்ற அந்த வணக்கம் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் மிக முக்கியமானது இல்லையா. பல லட்சங்கள் செலவழித்து பல அர்ப்பணிப்புகள் சிரமங்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வணக்கம், அப்ப இந்த வணக்கம் முழுமையாக அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுக்காக பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். வலில்லாஹி அலன்னாஸ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது மனிதர்கள் மீது கடமை, அல்லாஹ்வுக்காக என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்காக என்பதுல என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது, அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நறுமை சகோதரர்கள், நாங்க ஒருத்தருக்கு ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒருத்தருக்கு ஒரு பாவம் செஞ்சிட்டோம் என்று சொன்னா, அதை நாங்க உடனே என்ன செய்ய வேண்டும், அவரிடம் மன்னிப்பு கேட்டு அல்லது அவருக்கு அந்த எப்படி உரிமை மீறப்பட்டிருக்கோ அதை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அதுதான் மார்க்கம் சொல்லுது. அதுக்கு ஹஜ்ஜுக்கா, ஹஜ்ஜு வரைக்கும் அதை தாமதப்படுத்துறதா, ஹஜ்ஜுக்கு போகும் போது பார்த்துக்கொள்வோம் அப்படியா மார்க்கம் சொல்லுது. யாராவது ஒருத்தருக்கு நம்மால ஒரு அநியாயம் நடந்துட்டு சொன்னா, ஒரு உரிமை மீறல் நடந்து விட்டால் மார்க்கம் சொல்லுது, அதை உடனே என்ன செய்ய, அதை உடனே முடித்துக் கொள்ளுங்கள், அதை உடனே அவரிடம் போய் அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். இது ஹஜ்ஜுக்கு போகும் போதுதான் இப்படி சொல்லணும் மார்க்கம் சொல்லியிருக்குதானா இல்ல, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவருடைய மவுத் எந்த நிலையில எப்போது வரும்னு தெரியாது, மவுத்துக்கு முன்னாலே செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், ஹஜ்ஜுக்கு போறவங்க என்னது போகிறேன் என்று தான் சொல்லுவார்கள், போய் வருகிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி ஒரு கருத்து இருக்குது, எப்படி இருக்குது, ஹஜ்ஜுக்கு போறவங்க போய் வருகிறேன், அந்த திரும்பி வரக்கூடிய நோக்கம் இதில் இருக்கக்கூடாது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சிலர் என்ன செய்வாங்க, பிம்பர் மேடைகள்ல பயான்கள் கூட எப்படி உணர்வுபூர்வமா நடக்கும்டா, ஹாஜிகளை நீங்கள் அணியக்கூடிய அந்த வெள்ளை துணி இஹ்ராம் அல்ல, அது கஃபன், என்று சொல்லி சொல்லுவார்கள். நீங்கள் பயணிக்கக்கூடிய பிளைட் இருக்குது, பிளைட் அல்ல கபர், இப்படி சொன்னா இப்படி நடக்கும் நிலைமை, இப்படி எல்லாம் செய்யறது, சிலர்கள் பயம் பண்ணுவார்கள். அப்ப இந்த பயம் இப்படி இது என்ன செய்யுது, எப்படியான ஒரு உணர்வு ஏற்படுத்து, அப்ப இந்த பயணம் திரும்பி வரக்கூடிய நோக்கத்தில் அமையக்கூடாது, திரும்பி வருகின்ற நோக்கில் அந்த பயணம் இருக்கக்கூடாது. அதனால என்னது போகின்றேன் என்று தான் சொல்ல வேண்டும், போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. இந்த சிந்தனை இருக்குதா இல்லையா? இதுவும் பரவலாக இருக்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா ஹதீஸ்களுக்கே எதிரான ஒரு சிந்தனை, குரானுக்கும் எதிரானது. இப்ப குரான்ல பாருங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இப்ப உதாரணமாக தமத்தோ கரான் முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹதி கொடுக்க வேண்டும். அந்த ஹதி அவர்களால் கொடுக்க முடியல என்று சொன்னா என்ன சொல்லுது மார்க்கம் சட்டம், அவர்கள் மூன்று நோன்புகள் மக்காவில் நோக்க வேண்டும், ஏழு நோன்பு, மொத்தம் பத்து நோன்பு, ஏழு நோன்புகளை ஊருக்கு வந்தவுடன் நோக்க வேண்டும். ஏழு நோன்புகள் என்ன செய்ய வேண்டும், ஊருக்கு வந்ததன் பிறகு நோக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது. அப்ப திரும்பி வர வரல இப்படி சொல்லுமா குர்ஆன், திரும்பி வரல சொன்னா குர்ஆன் இப்படி பேசுமா, வசபஅத்துன் இதா ரஜஅத்தும், ஏழு நோன்புகளை நீங்கள் ஊருக்கு வந்தவுடன் நோற்றுக்கொள்ளுங்கள், தில்க அஷரத்துன் காமிலா, அப்ப பத்து நோன்புகள், ஜாலிக லிமன் லம் யகுன் அஹலுஹு ஹாலில் மஸ்ஜிதுல் ஹராம், இது அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அந்த பகுதியில் தங்காதவர்களுக்குரிய சட்டம். அப்ப இப்படி குர்ஆன் சொல்லுது, திரும்பி வருவதை பேசுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு, எவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ எந்த பாவமும் செய்யாமல், எந்த பாவமான வார்த்தைகளையும் பேசாமல், இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் எவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார், திரும்பி வரார் என்று ஹதீஸே சொல்லுது. ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு, அவர் அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று திரும்புகிறார், ஹதீஸ் சொல்லுது திரும்பி வருவார் என்று. அப்ப என்னது திரும்பி வரன்னு சொல்லக்கூடாது, ஹதீஸ் குர்ஆன் சுன்னா சொல்லுது அப்படி போதிக்கல. அப்ப இதுவும் என்னது ஒரு தவறான சிந்தனை என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இப்ப விருந்து வைக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு போறவர்கள், நான் இது எங்கெல்லாம் இது விளம்பரமாகுது என்பதை நீங்க கவனிக்கும் போது, இப்ப விருந்து வைக்கக்கூடிய இந்த ஒரு பழக்கம் நம்ம சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்காக என்னது ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் இது ஆரம்பித்து விடும். அப்ப இது வந்து இந்த ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் சில ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களும் விருந்து வைப்பாங்க, ஏனையவர்களும் விருந்து வைப்பார்கள். அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வணக்கத்தை சிரமப்படுத்துறதாக அமையுமா அமையாதா? இந்த வணக்கத்தை நீங்க எடுத்து பாருங்களேன், ஒருத்தர் வந்து சுமாராக உதாரணமா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு 1,00,000 தான் செலவுன்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இப்படியான இந்த நடைமுறைகள் வரும்போது விருந்துக்கு என்னது இன்னொரு 50,000 கூடுதலா செலவாகுது இல்லையா? அப்ப இந்த வணக்கத்துக்குரிய செலவு இவர்கிட்ட இருக்குது, இதை விட கூடுதலான செலவு வந்து வரும்போது இந்த வணக்கம் அங்கே சிரமமாகும். அப்ப இதெல்லாம் என்னது தவறான முறைகள். அப்ப இது சமூகத்தில் பழக்கப்படும் போது என்ன ஆகுது, பாருங்க அவர் ஹஜ்ஜுக்கு போனாரு பயணம் சொல்லாம போனாரு, இப்படி நிறைய குறைகளை பாக்குறோம். விருந்து வைக்கல, எதற்கெடுத்தாலும் குறை சமூகத்தில் பாருங்க, எதற்கெடுத்தாலும் என்னது குறை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்குதா இல்லையா? அப்ப ஏன் அப்ப இந்த தவறான பழக்கங்கள் உருவாகும் போது அதை தொடர்ந்து அதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் தான் இது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போல நீங்க எடுத்தீங்கன்னா வழி அனுப்பு விழா, என்ன செய்வாங்க வழி அனுப்பு விழா என்று சொல்லி அதை வந்து வைக்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்க போற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பெரிய விழா என்ன செய்யப்படுது ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதையும் என்னது என்ன பொறுத்தவரை இது இஹ்லாஸ் என்ன செய்யும், ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப ஒருத்தர் வழி அனுப்பல என்று சொன்னா அது அவருக்கு என்ன செய்யும், அதை பாருங்க என்ன வழி அனுப்பல நான் ஹஜ்ஜுக்கு போகின்றேன் என்ற ஒரு நிலை உருவாகி அது இஹ்லாஸ்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த வழி அனுப்பக்கூடிய அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பயணம் அனுப்புவதற்காக பயணத்தை வந்து அவர்கள் வழி அனுப்புறதுக்காக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வீட்டிலிருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ரயில் நிலையம் வரைக்கும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள் வந்து, அதனால ஏனையவர்களுக்கும் என்னது சில நேரம் பல அசௌகரியங்கள் ஏற்படலாம், பல சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படலாம். அப்ப இந்த நிலைகள் அப்ப இது என்ன செய்யுது, அப்ப இது கூட என்னது இப்படி பார்க்கும் போது பிறர் எல்லாம் பாக்குறாங்க இந்த நிலைமை, அப்ப இது வந்து இது ஒரு விளம்பரமாக இங்கே ஆவதை பார்க்கிறோம். அப்ப இதுவும் இஹ்லாஸ்ல பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற ஒரு நிலை. அதே மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மாலை மரியாதைகள் என்ன செய்யறாங்க, மாலை மரியாதைகள் எந்த அளவுன்னு சொன்னா இப்ப ஏனைய மதங்கள்ல உள்ள மாதிரியாக கூட இது என்னது அதுக்கு ஒப்பாகிற மாதிரி கூட இருக்குது. இந்த மலர் மாலைகள் என்னது இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களா இதெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து மலர் மாலைகள் அணிந்து கொண்டு செல்லக்கூடிய நிலை, அதை வந்து என்னது எது வரைக்கும் அவங்க பயணம் அனுப்புவாங்க ரயில் நிலையங்கள் அந்த ஏர்போர்ட் வரைக்கும் இப்படி எல்லாம் செல்லக்கூடிய நிலைகள், இது ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடலாம். அப்ப இதெல்லாம் என்னது இதெல்லாம் விளம்பரமா இல்லையா? இதெல்லாம் இஹ்லாஸ்ல பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா? அப்ப இந்த இது வந்து காலப்போக்கில் இப்படி பழகிவிட்டால் இந்த வணக்கம் எங்க போய் நிற்கும்? இப்ப நினைச்சு பாருங்க, ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் பல வருடங்கள் செல்லும் போது இந்த ஹஜ் வந்து எங்க போய் நிற்கும் பாருங்க. அப்ப இதுல வந்து இஹ்லாஸ் முழுமையாக அடிபட்டு போகும். இஹ்லாஸ் என்ன செய்யும்? முழுமையாக அடிபட்டு போகும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா சுவரொட்டிகளை அடித்தல் ஒவ்வொரு பகுதியில் இருக்குது. எப்படி என்ன செய்யறது? அவர்களை வந்து அவர்களை வரவேற்பதற்காக சுவரொட்டிகளை அடித்தல், அதே போன்ற அவர்களுடைய ஹாஜிகள் ஹாஜி என்ற பெயரை போட்டு அவங்க வந்து என்னது அந்த சுவரொட்டிகளை ஒட்டக்கூடிய நிலைகள். அப்ப இதெல்லாம் என்னது இந்த வணக்கம் விளம்பரமாக்கப்படுகிறது. அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா வரவேற்பு விழாக்கள், அவர்களை வரவேற்பதற்காக வென்றே விழாக்கள், அந்த ஹாஜிகள் திரும்பி வரும்போது அதற்கென்று சொல்லி விசேஷமாக விளம்பரங்கள் அடித்தல். இதெல்லாம் என்னது இஹ்லாஸில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள். இஹ்லாஸ்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஹாஜ் என்ற அந்த அடைமொழி, ஹாஜ் என்ற அடைமொழியை வந்து பயன்படுத்தல் என்று சொன்னா என்ன செய்யுது, நிறைய பேர் கோபம் வந்துருது அவங்க என்னது. உதாரணமாக சிலவங்க வந்து திருமண அழைப்புதல்கள் கூட செஞ்சிருவாங்க, நிராகரிச்சிருவாங்க அந்த ஹாஜ் என்று போடலண்டா. ஹாஜ் என்று போடாத காரணத்தால திருமணத்துக்கு வராத நிகழ்வுகள் நிறைய இருக்கு. ஹாஜ் என்று போடாத காரணத்தால இப்படி என்னது ஈகோ பிரச்சனைகள். இதுக்கு ஹஜ் செய்யறது, ஹஜ் செய்வதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்விடத்தில் மறுமையில இதற்குரிய கூலியை என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இவைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கூட்டாக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வணக்கம் தான். இஸ்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் எந்த அளவுக்கு சொல்லுதோ அந்த அளவுக்கு நாம் என்னது அதில் உள்ள வெளிப்படையான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும், அதை மறைக்க முடியாது. ஆனால் நாங்க என்ன செய்யறது, அதைவிட பல படித்தரங்கள் தாண்டி அதை விளம்பரப்படுத்துவதற்காக ஊரில் என்று அதற்கென்றே சடங்குகள், அதற்கென்று சாம்பிரதாயங்கள், அதற்கென்று வரவேற்பு விழாக்கள், அதற்கென்று பள்ளியில நிகழ்வுகள், அவர்களை வரவேற்பதற்காக ஊர்களில் நிகழ்வுகள், இதெல்லாம் என்னது அதை விளம்பரமாக்குவது, அது இஹ்லாஸில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அப்ப உதாரணத்துக்கு வைங்க, ஒரு வருடம் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்திட்டாங்க, அடுத்த வருடம் செய்யலண்டா என்ன நடக்கும்? அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு போய் வரக்கூடியவங்களுக்கு என்ன என்ன பேரும் சென்ற வருடம் இப்படியெல்லாம் வரவேற்பு விழா எல்லாம் வச்சாங்க, நமக்கு எதுவும் கிடையாது என்ன என்ன செய்தாங்க, ஒரு பாதிப்பு ஏற்படுதா இல்லையா? அப்ப இதுக்காகவா ஹஜ்ஜுக்கு போறது? அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, நாங்க எந்த அளவு இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், தனது அந்த கெண்டையினுடைய பிரகாசத்தை அவன் வெளிப்படுத்துவான். அந்த காலுடைய அந்த பிரகாசத்தை ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த மறுமையுடைய நாளில் ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் சுஜூத் செய்யுமாறு அழைக்கப்படுவார்கள். சுஜூத் செய்யுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அனைவரும் சுஜூதிலே விழுவார்கள். மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் சுஜூதிலே விழுவார்கள். ஆனால் சிலர்களுடைய முதுகுகள் பலகைகள் போன்று மாறிவிடும். அவர்களால் சுஜூத் செய்ய முடியாமல் கேவலப்பட்டு போவார்கள். புகாரியில் நீங்க பார்க்கலாம், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி சுஜூத் செய்ய முடியாமல் கேவலப்பட்டு போகக்கூடியவர்கள் யார் என்றால், உலகத்தில் முஹஸ்துதிக்காக சுஜூத் செய்தவர்கள், உலகத்தில் அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்யாமல், அல்லாஹ்வுக்காக தொழாமல், உலகத்தில் விளம்பரத்துக்காக மக்கள் புகழ வேண்டும் போற்ற வேண்டும் என்பதற்காக எவர்கள் தொழுதார்களோ அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. இப்ப எவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்க. மறுமையில் உலகத்தில் தொழாதவர்கள் அல்ல, தொழுதவர்கள், உலகத்தில் தொழுதார்கள், ஆனால் என்ன பிரச்சனை, அல்லாஹ்வுக்காக தொழல, மக்களுக்காக மனிதர்களுக்காக தொழுதார்கள், மனிதர்கள் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக தொழுதார்கள். அதனால் அந்த முதுகுகள் எப்படி ஆகிவிடும், பலகைகளை போன்று ஆகிவிடும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது, இதிலிருந்து அவருடைய தொழுகைகள் அப்படியே தூக்கி வீசப்பட்டு விட்டன இல்லையா. உலகத்தில் எத்தனை வருடங்கள் தொழுதிருப்பாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை வருட தொழுகை, அந்த தொழுகையில இஹ்லாஸ் இல்லாத காரணத்தால் அந்த வணக்கம் அவர்களுடைய முகத்திலே தூக்கி எறியப்படுகின்றன. இது தொழுகைக்குரிய நிலை. இதண்டா ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில அமல்கள் இபாதத்துகள் விஷயத்தில் இவர் ஹஜ்ஜுக்கு எத்தனை லட்சங்களை செலவழித்தாலும் சரி, மறுமையில இபாதத்தில் முதலாவது விசாரணை கேட்கப்படுவது தொழுகைதான் இல்லையா. ரசூலுல்லாஹ் சொல்றானா இல்லையா, அவ்வளமா யுஹாசு பிஹில் அப்தி யௌமல் கியாமா அஸ்ஸலா, தொழுகைதான் முதலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். சலுகத், அது சீராக இருந்தால்தான் ஏழைய ஏனைய எல்லா அமலும் சீராக இருக்கும். அது சீரில்லையா, ஏனைய எந்த அமலும் சீரில்லை, சீராக இருக்காது. பாருங்க, ஹஜ்ஜெல்லாம் எப்ப வரும், தொழுகைக்கு பிறகுதான் வரும் இல்லையா. தொழுகைக்கு பிறகுதான் நோன்பு வரும், ஹஜ்ஜு வரும், ஜகாத் எல்லாம் தொழுகைக்கு பிறகுதான். தொழுக சீரில்லைண்டா, மற்ற எதுவும் சீரில்லை. தொழுக சீராக இருக்குமா, மற்ற அனைத்தும் சீராகிவிடும். அப்ப உலகத்தில் முகஸ்துதிக்காக தொழுதக்கூடிய நிலை மறுமையில் எப்படி? கேவலப்பட்டு போவார்கள், சுஜூ செய்ய முடியாமல் முதுகுகள் பலகைகளை போன்று ஆகிவிடும். இது கேவலமா இல்லையா? அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இஹ்லாசுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் அனைவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றாங்களோ, எந்தெந்த ஊர்கள் எல்லாம் இப்படியான விளம்பரங்கள், இந்த பழக்கங்கள் உருவாகி கொண்டிருக்குதோ, அவைகள் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் அது மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும். நீங்க ஆரம்பத்தில் எடுத்து பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சும்மா சிறியதாக சிம்பிளா தான் ஆரம்பிக்கும். ஆனா காலப்போக்கில் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு வருடம், ரெண்டு வருடம், மூன்று வருடம், நான்கு வருடம் போகும்போது அதனுடைய நிலை அப்படியே மாறி அது அப்படியே விளம்பரமாக என்ன செய்யும்? ஹஜ்ஜே கேள்விக்குறியாகிவிடும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான இந்த மோசமான பழக்க வழக்கங்கள், ஹஜ்ஜை வந்து விளம்பரமாக்கக்கூடிய இந்த நிலைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? முழுமையாக குறைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து முக்கியமா, ஹஜ் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது முக்கியமா, நினைச்சு பாருங்க. இந்த விளம்பரங்கள் முக்கியமா, அல்லது இந்த வணக்கம் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் எனக்கு மறுமையில் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அது முக்கியமா? இது முக்கியம். எனவே நறுமை சகோதரர்களே, அது மட்டுமில்லை, நீங்க எடுத்து பாருங்க, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றி வந்த பலர் என்ன செய்யறாங்க, அதுக்கு பிறகும் தர்கா வழிபாடுகள்ல தாராளமாக ஈடுபடுறாங்க. என்ன செய்யறாங்க? தர்காக்களுக்கு தாராளமாக போகின்றார்கள். தர்காக்களுக்கு நேர்ச்சை செய்ய வேண்டுமா, அறுத்து பலியிட வேண்டுமா, எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்ன செய்யல, அவர்களிடத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கல. ஹஜ் என்பது என்ன? ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை, அதாவது உரத்து சொல்கின்ற ஒரு வணக்கம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொன்னால், இதில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது என்பதை அவன் உரத்து சொல்கிறான், சப்தமிட்டு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, ஹஜ்ஜில் எது மிகச் சிறந்தது? ரசூலுல்லாஹி கேட்கப்பட்டது, ஹஜ்ஜில் எது மிகச் சிறந்தது? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு வஸ் ஸஜ். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஹஜ்ஜில் மிகச் சிறந்தது தல்பியாவும் அறுத்து பலியிடுவதும் தான். ஹஜ்ஜில் மிகச் சிறந்தது எது? தல்பியாவை உரத்து சொல்வதும் அறுத்து பலியிடுவதும் தான் ஹஜ்ஜில் மிகச் சிறந்தது. அப்ப தல்பியாவுடைய வார்த்தைகள் அவர் உள்ளத்துக்கு சென்றடையல. என்னது? அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது, அவனுக்கு எதையும் நான் இணையாக கற்பிக்க மாட்டேன், அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே ரப்புல் ஆலமீன். அப்ப இத வந்து அஜ்ஜில இஹ்ராமோட சொல்லிட்டு ஊருக்கு வந்து என்ன செய்யறது? ஒரு தர்காவையும் விட்டுறது கிடையாது, எல்லா தர்காவுக்கும் ஏறி இறங்குறது. இது சரிவருமா? இது அப்ப அவர் செய்கின்ற வணக்கம் அவராலே குளிதோண்டி புதைக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வலக்கது ஊஹிய இலைக்க இலல்லதீன மின் கபலிக், நபியே இது உமக்கு மட்டுமுள்ள வகை அல்ல, உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் இதுதான் வகையாக அறிவித்தேன், இதைத்தான் வகையாக சொன்னேன். என்ன? இணை வைத்தால் அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும், ஷிர்க் செய்தால் அமல்கள் அனைத்தும் பாழாக்கப்பட்டுவிடும், மறுமையில் நஷ்டவாளியாக நிற்க வேண்டும். இந்த எச்சரிக்கை நபியே உமக்கு மட்டுமல்ல, உமக்கு முன்னர் வந்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அப்ப மூமின்கள் எந்த அளவு இந்த எச்சரிக்கையில கவனமாக இருக்க வேண்டும், இதை எந்த அளவு தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும், அப்ப சிறுக்கை விட்டு விலக வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப என்னது மக்கள் இந்த ஹஜ்ஜினுடைய அடிப்படை விஷயம் என்னது? தௌஹீத், ஓரிரை கொள்கை, ஏகத்துவம். இதை விளங்காமல் அதை நிறைவேற்றி விட்டு ஊருக்கு திரும்பி சிறுக்கிலே தாராளமாக ஈடுபடுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் இதுல இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம், ஒரு நூதனத்தை பார்க்கலாம். என்ன? ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் இடத்துல என்ன சொல்வார்கள்? அதாவது நீங்க மதீனாவுக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல என்ன சலாத்தை ஏத்தி வச்சிருங்க, என்ன சலாத்தை சொல்லுங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஊர்களில் விளம்பரங்கள் அடிக்கும் போதே ஹஜ் உம்ரா ஜியாரத் அப்படின்னு அடிக்கலாம். ஹஜ் உம்ரா ஜியாரத், அப்ப ஹஜ்ஜோட உம்ராவோட எதை சேர்த்துட்டாங்க? ஜியாரத்தையும் சேர்த்து விட்டாங்க. இப்ப ஜியாரத் என்பது எப்படி ஆயிட்டு சொன்னா, ஜியாரத்தில் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு, ஜியாரத்தில் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு, ஜியாரத்தில் ஹஜ் கிடையாது, உம்ரா கிடையாது, இப்படி ஆயிட்டா இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க, என்ன சொல்வார்கள்? இந்த தவா சென்டர்ல கூட்டு போறவனே என்ன செய்ய மாட்டான், மதீனா கூட்டு போக மாட்டான்றாங்க. மதீனாவுக்கு நாங்க ஏன் வந்து அழைச்சிட்டு போ? மதீனா என்பது ஹஜ்ஜோடு உம்ராவோடு தொடர்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு தனியான அம்சம். மதீனாவை தரிசித்தல் என்பது ஹஜ்ஜோடு உம்ராவோடு உள்ள ஒன்றல்ல. ஊர்கள் இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இது எந்த நோக்கத்தில் வந்துச்சு? வெகு தொலைவிலிருந்து வரோம், தூரத்திலிருந்து வரோம், திரும்ப ஒரு பயணம் வர முடியாது. அந்த நல்ல நோக்கத்தை தான் ஆரம்பிச்சாங்க. என்ன நோக்கம்? திரும்ப வர முடியாது இல்லையா, ஒரே பயணத்தில் மக்காவையும் மதீனாவையும் ஜியாரம் செய்து விடுவோம், ஹஜ்ஜை உம்ராவை முடித்து விட்டு மதீனா ஜியாரத்தையும் செய்து விடுவோம், அந்த நோக்கத்தை தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப எப்படி ஆயுது? இப்ப ஹஜ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மதீனாவை ஜியாரம் செய்து ஆக வேண்டும், இல்லைன்னா ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அப்படி ஆயிட்டா இல்ல? இப்ப நறுமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் பிம்பர் மேடைகள்ல பொய்யான ஹதீஸ்களை சொல்கிறார்கள். எதுக்கு? இது விளம்பரத்துக்காக. அவங்க செய்யக்கூடிய பிசினஸுக்கு இதெல்லாம் இந்த ஹதீஸ் எல்லாம் உதவியாக இருக்கும். என்ன ஹதீஸ்? மன் ஹஜ்ஜ ஃபலம் யஸுர்னி ஃபக்கத் ஜஃபானி, எவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு என்னை ஜியார செய்யவில்லையோ அவர் என்னை வெறுத்தவர். இதை ஒருத்தர் கேட்டா என்ன செய்வாரு? ஜியார செய்யாம இருப்பாரா? ஹதீஸ், இது ஹதீஸா? இது பொய், ரசூலுல்லாஹ்வுடைய பேரால பொய்யாக இட்டு கட்டப்பட்ட செய்தி. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகளை சொல்றது உட்டடிக்கிறது. அப்ப ஹஜ்ஜை நீங்க எடுத்தீங்கன்னா, ஹஜ்ஜுடைய வணக்கத்துல ஹஜ்ஜுடைய வாஜிபுகள், ஹஜ்ஜுடைய அர்கான்கள், ஹஜ்ஜுடைய ஷுரூத்துகள் இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல மதீனா ஜியாரத்தின் தங்கியா இருக்குதா? ஹஜ்ஜுடைய அருக்கான்களை நீங்க எடுத்தீங்கன்னா, ஹஜ்ஜுக்குரிய தவாஃப், ஹஜ்ஜுக்குரிய சஹி, அதே போன்ற என்னது இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்தல், அரஃபாவிலே தரித்தல், இது அருக்கான்கள். இதுல மதீனா ஜியாரத்து இருக்குதா? அப்ப நாங்க என்ன புரியணும், மதீனா ஜியாரத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது தனியான ஒரு வணக்கம், இது ஒரு தனியான வணக்கம். மதீனா ஜியாரத்தை பொறுத்தவரையில அங்க மஸ்ஜிது நபவியில 2 ரக்அத் தொழுதா 1000 ரக்அத்துகள் தொழுத நன்மை இருக்குது. மஸ்ஜிது ஹராமை தவிர உள்ள ஏனைய பள்ளிகள்ல தொழப்படுகின்ற 1000 ரக்அத்துடைய நன்மை அதுக்கு இருக்குது. அப்ப இதை வந்து இதோட என்ன செய்யக்கூடாது, முடிச்சு போடக்கூடாது. இது தனியானது, இது தனியானது என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். நீங்க வசதிக்காக என்ன செய்யலாம், 2 பயணத்தையும் ஒரே பயணத்தில் வைத்துக் கொள்ளலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இப்ப எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், மதீனா ஜியாரத் இல்லை என்றால் ஹஜ் இல்லை என்ற மாதிரி மக்களுடைய நிலை உருவாகிவிட்டது. அப்ப இது ஒரு தவறான ஒரு போக்கு. அடுத்து என்னது, இந்த சலாம் சொல்லி அனுப்புறது இருக்குதே, இதுவும் என்னது ஒரு பிதா, வழிகேடு. ஏன் வழிகேடு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாத்துல கிடையாது. தொழுகையில நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை முறை அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாங்க சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்றோமா இல்லையா? தொழுகையில சலாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது சலாம் சொல்கிறோம். அப்ப இந்த சலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அதற்காக வானவர்களை நியமித்து இருக்கிறான், அவர்கள் மூலம் அந்த சலாம் நபிக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எத்தி வைக்கப்படுது. அப்ப எங்கிருந்து சலாம் சொன்னாலும் அது போற ரூட் ஒன்றுதான், அது மலக்குகள் ஊடாகத்தான் சென்றடையும். அவர் மதீனா என்று சொல்லலாம், உலகத்தில் எங்கிருந்தும் சொல்லலாம். அப்ப இந்த சலாம் சொல்லி அனுப்பக்கூடிய முறை என்பது இது கூடாது. இப்படி ஒரு வழிமுறை என்ன செய்யல, மார்க்கம் சொல்லி தரவில்லை. மார்க்கம் இப்படியான ஒரு முறை கற்றுத்தரல. அடுத்து இங்கு இன்னொரு எச்சரிக்கையை பார்க்க வேண்டும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் மதீனாவில் மார்க்கத்தின் பெயரால் ஒரு நூதனத்தை உருவாக்குவாரோ, ஒரு நூதனத்தை பிதுஅத்தை மதீனாவிலே உருவாக்குவாரோ, அல்லது நூதனத்தை பிதுஅத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாரோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம் அவருக்கு இருக்கிறது. சாதாரண விஷயம் இல்ல. இது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜ நிறைவேற்றுவதற்கு வந்துட்டு மதீனாவுக்கு வந்து ஒருத்தன் பிதுஅத்தை செஞ்சாண்டா, உதாரணம் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபருக்கு முன்னால போய் கைகளை உயர்த்தி, யா ரசூலுல்லாஹ், நான் இவ்வளவு தொலைவில் வந்திருக்கிறேன், உங்களிடம் பிரார்த்திக்கிறேன் ஆரம்பிச்சாண்டு வைங்க, என்னது முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மதீனாவில் ஒருவர் பிதுஅத்தை செய்வார் என்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம் அவருக்கு இருக்கிறது. அப்ப இதுக்காக இவ்வளவு லட்சங்கள் செலவழிச்சு போறது, இவ்வளவு லட்சங்கள் செலவழிச்சு போறது, இதை எடுத்துட்டு வரதுக்கா? அப்ப நிறைய பேர் அறியாமையின் காரணத்தால் நிறைய பிதுஅத்துகளை செய்யறாங்க. அங்க பக்கீ இருக்குது, அங்க சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அங்க போய் என்ன செய்யறது, மண் அள்ளிட்டு வர்றது, அது புனிதம் நினைக்கிறது, பிதுஅ கூடாது. அங்க போய் என்னது, கபர்களுக்கு உணர்ந்து பிரார்த்திக்கிற துவா செய்யறது, பிதுஅ கூடாது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யும், இந்த ஹதீஸுடைய எச்சரிக்கை சாதாரண விஷயம், அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம் என்றா சாதாரண. இதெல்லாம் மக்களுக்கு என்னது, இவைகள்லாம் இந்த தெளிவுகள் மக்களுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு பல லட்சங்களை செலவழிப்பவர்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. ஹஜ்ஜை பத்தி குர்ஆன்லிருந்து சுன்னாலிருந்து தூய்மையாக விளக்கப்படுகின்ற ஒரு புத்தகத்தை படிப்பது கிடையாது. பல லட்சங்களை செலவழிக்கிறாங்க, ஆனா ஹஜ்ஜ அவருக்கு தெரியாது. நான் என்ன ஹஜ்ஜ செய்கிறேன் என்று அவருக்கு தெரியாது. நான் நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜுடைய வகை என்ன என்று அவருக்கு தெரியாது. இந்த நிலையில் பலருடைய ஹஜ் இருக்கிறது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியா நிறைய மூட நம்பிக்கைகளும் மௌட்டிகங்களும் ஷிருக்கும் பிதுஅத்தும் இந்த ஹஜ்ஜில் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். மக்களுடைய அறியாமையின் காரணத்தால், மக்களுடைய அறியாமையின் காரணத்தால். நீங்க ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்து பாருங்க, ஜாஹிலிய காலத்தில் இருந்த எத்தனையோ மூட நம்பிக்கைகளை அல்லாஹ் என்ன செய்தான், அப்படியே தூக்கி எறிந்ததை பார்க்கிறோம். எத்தனையோ பழக்கங்கள் அவர்கிட்ட காணப்பட்டுச்சு, எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருந்தன, அதெல்லாம் ஹஜ்ஜிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான், தூய்மையாக்கினான். காபாவை நிர்வாணமாக வளம் வந்தார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் தடுக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் குறைசுகள் முஸ்தலிபாவோடு நின்றார்கள், அரபாவுக்கு செல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரபா, அரபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். இப்படி அவர்களிடம் காணப்பட்ட எத்தனையோ மூட நம்பிக்கைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாத ஒழித்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வணக்கத்தை உரிய முறையிலே கற்று விளங்கி செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.